அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அரபிந்தோ எழுதிய லைஃப் டிவைன் நூலின் 25வது அத்தியாயம், த நாட் ஆஃப் மேட்டர். தமிழில் இதை ஜடத்தின் முடிச்சு என்றோ ஜடத்தின் சிக்கல் என்றோ கூறலாம். ஸ்ரீ அரபிந்தோ 24வது அத்தியாயத்தில் ஜடத்தை பற்றியும் அதன் தன்மைகளை பற்றியும் சச்சிதானந்தத்திற்கும் ஜடத்திற்கும் உண்டான உறவை பற்றியும் விளக்கினார். ஜடத்தின் சிக்கல், ஜடத்தின் முடிச்சு என்ற இந்த அத்தியாயத்தில் ஜடம் ஏற்படுத்தும் பிரச்சனைகளை பற்றியும் அதை எதிர்கொள்ளும் விதத்தை பற்றியும் அதை தீர்க்கும் விதத்தை பற்றியும் விளக்குகிறார். ஜடத்தின் சிக்கல் என்ற அத்தியாயத்தில் உள்ள முக்கியமான கருத்துக்கள்: பிணக்குகளின் பின்னணியில் அதி அற்புதமான ஐக்கியத்தை நோக்கி உலகம் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டே இருக்கிறது. சப்ஸ்டன்ஸ் எனப்படும் பொருள் பல்வேறு நிலைகளை கொண்டுள்ளது. அஞ்ஞானம், செயலின்மை, பிரிவினை ஆகியவற்றால் ஆன்மாவிற்கும் ஜடத்திற்கும் உள்ள இடைவெளி நீடித்துக் கொண்டே இருக்கிறது. அசிமிலேஷன் என்ற கிரகித்து ஒன்று கலத்தல், அக்ரிகேஷன் என்ற ஒன்று கூடுதல் ஆகிய முறைகளின் மூலம் வாழ்வு பிரிவினையை அனுமதிக்கிறது. சத்திய ஜீவியமும் மனமும் வளர்ந்து வெளிப்பட்டு கொண்டிருப்பதால் பிரிவினையை ஒழிப்பது சாத்தியமே. நம் பார்வையே முயற்சிக்கு தடையாக உள்ளது. பொருள்களில் பல நிலைகள் உள்ளதால் நம் பார்வையை மாற்றிக்கொண்டால் ஜடம் திருவுருமாறும். இவையே இந்த அத்தியாயத்தில் உள்ள முக்கியமான கருத்துக்கள். இப்போது அத்தியாயத்தில் உள்ள ஒவ்வொரு பத்தியிலும் இருக்கும் கருத்துக்களை பற்றி வரிசை கிரமமாக பேசப் போகிறேன். முதல் பத்தியில் உள்ள கருத்துக்கள்: நடைமுறை அனுபவம், மனதின் பழக்கம் ஆகியவற்றால் நாம் காணும் பிரிவினை, பிளவு, ஜடத்திற்கும் ஆன்மாவிற்கும் உள்ள பிளவு உண்மையில் கிடையாது. நடைமுறையில் எத்தனையோ விஷயங்களில் பிரிவின்மையை, ஒருமையை அறிந்தோ அறியாமலோ ஏற்று வாழ்கிறோம். உதாரணமாக, வங்கியில் பணத்தை முதலீடு செய்யும் போது நாம் நம் வீட்டிற்கு அருகே உள்ள வங்கியின் கிளையில் பணத்தை செலுத்துகிறோம். வங்கியின் கிளை வேறு, வங்கியின் தலைமை அலுவலகம் வேறு. நான் வங்கியின் தலைமை அலுவலகத்தில்தான் பணம் கட்டுவேன், அப்போதுதான் பணம் பத்திரமாக இருக்கும் என்று நான் நினைப்பதில்லை. கிளைக்கும் தலைமை அலுவலகத்திற்கும் பிரிவு என்ற ஒன்றில்லை, இரண்டும் ஒன்றே என்று நினைத்து செயல்படுகிறோம். கிளைகளில் பணத்தை முதலீடு செய்கிறோம். ஆனால் பிற எத்தனையோ விஷயங்களில் ஒருமையை கருதாமல் பிளவை, பிரிவினையை அனுமதிக்கிறோம். நம் வீட்டு குழந்தை ஏதேனும் விஷமம் செய்தால் மிகவும் குறும்புக்கார குழந்தை என்று நினைக்கிறோம், நினைத்து மகிழவும் செய்கிறோம். பக்கத்து வீட்டு குழந்தை அதே குறும்பை செய்தால் அடங்காப்பிடாரு என்று நினைக்கிறோம். குழந்தை குழந்தைதான், பக்கத்து வீட்டு குழந்தையும் நம் வீட்டு குழந்தையும் ஒன்று போன்றவையே என்று நாம் ஒருபோதும் நினைப்பதே இல்லை. தன் பெண் செய்யும் தவறை பொருட்படுத்தாத தாய் அதே தவறை செய்யும் மருமகளை கடுமையாக கோபிக்கிறார். இது போன்ற பிளவுகள் எல்லாம் நம் மனத்தின் செயலாலும் பழக்கத்தினாலும் தான் விளைகின்றன. உலகம் என்பது வேற்றுமைகளுக்கு ஆளான ஐக்கியம். அது பல்லடுக்கு கொண்ட ஒருமை. அது சமரசத்தால் ஆனதோ சச்சரவுகள் கொண்டதோ அல்ல. உலகம் என்பது வெவ்வேறு மனமும் வெவ்வேறு நிறமும் கொண்ட மலர்கள் பூத்துக்குலுங்கும் பூங்காவனம். வேறு மனங்களும் வேறு நிறங்களும் இருப்பதால் பூக்களுக்கிடையே சச்சரவு இருப்பதில்லை. மாறாக நம்மால் வர்ணிக்க முடியாத அழகும் சுமூகமும் அந்த பூங்காவனத்தில் நிலவுகிறது. சென்னையில் புத்தக கண்காட்சி நடக்கிறது. அங்கு ஒருமை இருக்க வேண்டும் என்பதற்காக, வேற்றுமை இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரே ஒரு புத்தகத்தின் லட்சக்கணக்கான பிரதிகளை மட்டும் அடுக்கி வைத்திருந்தால் அங்கு எவரும் வரமாட்டார்கள். அது எவருக்கும் பயன்படாத புத்தக குவியலாக கிடங்காகத்தான் இருக்கும். குடும்பம் என்பது பல தரப்பட்ட குண விசேஷங்களை கொண்ட மனிதர்களின் தொகுப்பு. ஒரு குழந்தை நன்றாக படிக்கும், ஒரு குழந்தை சுமாராக படிக்கும், ஒரு குழந்தை அமைதியாக இருக்கும், ஒரு குழந்தை எடுத்ததற்கெல்லாம் கத்தும். ஒரே போலத்தான் எல்லா குழந்தைகளும் இருக்க வேண்டுமென்றால் எந்திரன் திரைப்படத்தில் வரும் இயந்திர மனிதர்களைத்தான் வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகள் வெவ்வேறு சுபாவங்கள் கொண்டவர்கள் என்பதற்காக எந்த நல்ல பெற்றோரும் குழந்தைகளிடம் பாரபட்சம் பாராட்டுவதில்லை. வேற்றுமைகளை சச்சரவு என்றோ சமரசம் என்றோ நம்மால் கருத முடியாது. பிளவுக்கும் போராட்டத்திற்கும் பின்னால் மறைவாக இருக்கும் ஜீவியத்தின், இறைவனின் விருப்புறுதியின் மகத்தான முடிவுகளை அடைவதற்கான இடைவிடாத இணக்கம் உள்ளது. அதன் இறுதியில் சுமூகம் உள்ளது. மகாபாரதம் கதையை படித்தவர்களுக்கு அதன் இறுதி அத்தியாயம் வியப்பூட்டுவதாக இருக்கும். கௌரவர்களும் பாண்டவர்களும் ஒருவர் மேல் மற்றவர் கொண்ட பகையால் பாரதம் அதுவரை கண்டிராத மாபெரும் போர் நிகழ்ந்தது. பேரழிவு உண்டாயிற்று. சில காலம் கழித்து பாண்டவர்களும் இயற்கை எய்தினர். தர்மன் மனித ஜீவியத்தோடு, தர்ம அதர்ம சிந்தனைகளோடு, நியாய அநியாய உணர்வுகளோடு மேல் உலகம் செல்கிறான். அங்கே தன் தம்பிகள் இருளடைந்து நரகத்தில் துன்பப்படுவதையும், கௌரவர்கள் ஒளியோடு சொர்க்கத்தில் சுகமாக இருப்பதையும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். பல தெய்வங்களிடமும் தேவர்களிடமும் நீதி கேட்டு முறையிடுகிறான். அவன் முறையிடுதல் எங்குமே பலிக்கவில்லை. இறுதியாக ஆத்ம சோதனை மூலம் உண்மையை அறிகிறான். பிளவு துன்பம் என்பதெல்லாம் தாழ்ந்த நிலையில்தான் இருக்கின்றன. உயர்ந்த நிலையில் அவையெல்லாம் இல்லை என்பதை உணர்கிறான். தர்மபுத்திரன் சத்தியத்தை உண்மையை உணர்ந்த அடுத்த கணம் பாண்டவர்களும் சொர்க்கத்தில் சுகமாய் இருப்பதை காண்கிறான். தான் அதுவரை கண்டது தன் தவறான பார்வையினால் உருவான காட்சி பிழை என்பதை புரிந்து கொள்கிறான். பாண்டவர்களும் கௌரவர்களும் சுமூகமாக சொர்க்கத்தில் வாழ்கின்றனர். சிறிது மனம் மாறியிருந்தால் இவ்வளவு பெரிய யுத்தம் செய்திருக்க வேண்டாமே, பூலோகத்திலேயே சொர்க்கத்தை சுகமாக அனுபவித்திருக்கலாமே என்பதை எல்லோரும் உணர்கின்றனர். மேலும் மகாபாரத போர் என்ற மாபெரும் பிணக்கு உருவானதால் தான் காலத்தால் எளிதில் அழிக்க முடியாத கீதை மனித குலத்திற்கு கிடைத்தது. போராட்டத்திற்கு பின்னால் இறைவனின் மகத்தான விருப்பம் இதுபோல நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. நாம் அறிந்தாலும் அறியாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், பிணக்கிற்கு பின்னால் இடைவிடாத இணக்கம் சுமூகம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஜடம் ஆன்மா என்ற இரண்டு எதிர்முனைகளை கொண்ட பொருளின் மீது இறைவனின் விருப்புறுதி செயல்படுகிறது. ஜடமும் ஆன்மாவும் ஒன்றே. ஜடம் என்பது ஆன்மாவின் உடல், அது ஆன்மாவின் ரூபம். ஜடமும் ஆன்மாவும் ஒன்றே என்று ஸ்ரீ அரபிந்தோ சொல்கிறாரே, அதற்கு ஆதாரம் என்ன என்று நமக்கு கேட்க தோன்றலாம். இக்கருத்தை நிரூபிக்க தன் கைவசம் ஆதாரம் எதுவும் இல்லை, நாம் கொண்ட நம்பிக்கையே நமக்கு ஆதாரம் என்று ஸ்ரீ அரபிந்தோ கூறுகிறார். ஜடமும் ஆன்மாவும் ஒன்று என்று நம்பினால்தான், அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டால்தான் நமக்கு பரிணாமமும் முன்னேற்றமும் வரும். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது தீராது என்று நம்பினால் பிரச்சனை தீராது, மாறாக பிரச்சனை தீரும் என்று நம்பினால் அந்த நம்பிக்கை ஒரு புத்துணர்ச்சியை தந்து அதன் மூலம் பிரச்சனை தீர வழி பிறப்பதை காண்கிறோம். நமக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் அது பலிக்காது என்று நம்பினால் வாய்ப்பு பலிக்கவே பலிக்காது, மாறாக வாய்ப்பு பலிக்கும் என்று நம்பினால் அந்த நம்பிக்கை ஒரு எழுச்சியை தந்து அதன் மூலம் வாய்ப்பு பலிக்க வழி பிறப்பதை காண்கிறோம். ஜடமே ஆன்மா என்ற நம்பிக்கையை ஏற்பதை போல வாழ்வில் பிரச்சனையே வாய்ப்பு, பிணக்கே இணக்கம், முரண்பாடே உடன்பாடு, வசைப்பாடும் மனைவியே இசைப்பாடும் குயில், சோம்பேறி கணவனே சாதனை சிகரம் என்பன போன்ற பகுத்தறிவுக்கும் தர்க்கத்திற்கும் சிறிதும் ஒத்துவராத நம்பிக்கைகளை மனமாற ஏற்றுக்கொண்டால் வாழ்வில் பெரும்பாலான பிரச்சனைகள் மறைந்து விடுவதை காணலாம். இரண்டாம் பத்தியில் உள்ள கருத்துக்கள், எல்லாமே ஒன்று என்றாலும் நடைமுறையில் பொருள்களுக்கிடையே ஏராளமான வேறுபாடுகளை காண்கிறோம். ஜடம் என்கிறோம், பொருள் என்கிறோம், இரண்டிற்கும் என்ன வேறுபாடு? ஸ்ரீ அரவிந்தோ மேட்டர் சப்ஸ்டன்ஸ் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அவர் பயன்படுத்தும் விதம் அறிவியல் மற்றும் மரபிலிருந்து மாறுபட்டதாக இருக்கிறது. நான் தமிழில் மேட்டர் என்பதற்கு ஜடம் என்ற வார்த்தையையும், அது சமஸ்கிருத வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தையையும், சப்ஸ்டன்ஸ் என்பதற்கு பொருள் என்ற வார்த்தையையும் பயன்படுத்துகிறேன். ஜடம் என்பதை இறுதியான விளைபொருள், இறுதியான உருவம் என்று வைத்துக் கொண்டால், பொருள் என்பதை ஜடத்தை உருவாக்கும் கச்சா பொருள் என்று புரிந்து கொள்ளலாம். நான் கூறும் உதாரணம் மனத்திற்கு ஓரளவு தெளிவை ஏற்படுத்துவதற்காகத்தான். உதாரணமாக, நீரை குளிர வைத்து குளிர் நீராக்கலாம், சுட வைத்து வெந்நீராக்கலாம், உறைய வைத்து பனிக்கட்டி ஆக்கலாம். இவை அனைத்திற்கும் பொதுவாக உள்ள மூலப்பொருள், கச்சா பொருள் நீர். இந்த நீரை சப்ஸ்டன்ஸ் என்று கூறலாம். நீரால் விளைந்த உருவங்களை, குளிர்நீர், வெந்நீர், பனிக்கட்டி ஆகியவற்றை மேட்டர் என்று கூறலாம். வேறு வகையாக கூறுவதென்றால், மேட்டர் அல்லது ஜடம் என்று நாம் அறிவதன் பின்னணியில் இருப்பது சப்ஸ்டன்ஸ் என்ற பொருளாகும். ஆன்மா தன்னையே சப்ஸ்டன்ஸாக, தன்னையே கச்சா பொருளாக பயன்படுத்தி ஜடமாக மாறிக்கொண்டது. சித் சக்தி தன் உணர்விற்கு தன்னையே புறமாக காட்டுவதால் தான் படைப்பு, பிரபஞ்சம், உலகம் முதலியவை உருவாவது சாத்தியமாகிறது. ஒரு எழுத்தாளன் தன் மனத்தில் உள்ள அற்புதமான கதையை தனக்குள்ளேயே வைத்திருந்தால் அதனால் அவனுக்கு எந்த விதமான இன்பமும் கிடைப்பதில்லை. தன் மனத்தில் இருக்கும் கதையை எழுதி புத்தகமாக வெளியிடும் போது அவனுக்கு இன்பம் கிடைக்கிறது, படைப்பு என்பது உருவாகிறது. எனவே அகத்தில் இருப்பதை, அகத்தை புறமாக்கினால் படைப்பு என்பது சாத்தியமாகிறது என்பது தெளிவாக புரிகிறது. பொருளுக்கும் புலனுக்கும் பல்வேறு வகையான உறவுகள் உள்ளன. அதனால் பொருளில் பல்வேறு நிலைகள் உண்டு. உறவுகளால் பல்வேறு நிலைகள் பல்வேறு உறவுகளால் பல்வேறு நிலைகள் உண்டாகின்றன. புலரின் செயலால் பொருளின் தன்மையை நாம் அறிகிறோம். புலனுக்கும் பொருளுக்கும் உள்ள உறவை பொறுத்து பொருளை வெவ்வேறாக அறிந்து கொள்கிறோம். குளிர்ந்த நீர் மேலே பட்டால் உடல் நடுங்குகிறது. வெந்நீர் மேலே பட்டால் உடலை அது சுடுகிறது. பனிக்கட்டியை நம் கையால் பற்றிக் கொள்ள முடிகிறது. தொடுதல், சுடுதல், நடுங்குதல், பற்றிக் கொள்ளுதல் எல்லாம் புலன்களின் செயல்கள். நீரை நம் புலன்கள் வெவ்வேறு வகையாக அணுகுவதால் குளிர்நீர், வெந்நீர், பனிக்கட்டி என்ற ஒரே கச்சா பொருளை பல நிலைகளில் புரிந்து கொள்கிறோம். மனத்தில் பொருள், வாழ்வு சக்தியில் பொருள் போன்ற பல நிலைகள் பொருளில் உள்ளன. நாம் தொட்டு உணரும் ஜடத்தில் மட்டுமல்லாமல் பிராணனிலும் மனதிலும் பொருள் உண்டு. அதற்கும் பல நிலைகள் உண்டு. உதாரணமாக மூட்டை தூக்குபவனுக்கும் மனம் இருக்கிறது. விஞ்ஞானியான ஐசக் நியூட்டனுக்கும் மனம் இருக்கிறது. எழுத்தாளரான ஜேன் ஆஸ்டனுக்கும் மனம் இருக்கிறது. இந்த மனத்தில் உள்ள பொருள்களின் நிலைகளும் தரமும் வெவ்வேறானவை. மூவருக்குமே மனம் இருப்பதால் மூவருடைய அறிவுத்திறனும் கற்பனை திறனும் சமம் என்று கூற முடியாது. அன்னை தெரசாவின் உணர்வு மென்மையானது. அவர் பெருநோயால் பீடிக்கப்பட்டவரையும் அன்புடன் அணைத்து அவர் துயரத்தையும் நீக்கி முனைந்தார். ஹிட்லரின் உணர்வு கடுமையானது. அவர் நன்றாக இருப்பவரையெல்லாம் வேண்டுமென்றே விரும்பி அழித்தார். இருவருக்குமே உணர்வு உண்டு என்றாலும் அன்னை தெரசாவின் உணர்வு வேறு நிலையைச் சேர்ந்தது, உயர்ந்த நிலையில் உள்ளது. ஹிட்லரின் உணர்வு தாழ்ந்த நிலையில் உள்ளது. இருவருக்கும் உணர்வு மையத்தில் வெவ்வேறு நிலைகள் உண்டு. ஆன்மா என்பது தூய பொருள். அது தூய ஆன்மீக ஞானத்திற்கு ஒளிமயமாக காட்சி தரும். ஆன்மா தன் அகத்தையே புறப்பொருளாக தன் அறிவுக்கு காட்டுகிறது. இந்த நிலை விட உயர்ந்த நிலையில் அகம் புறம் என்ற வேறுபாடு மறைய ஆரம்பிக்கிறது. பொருளை பற்றிய பேச்சுக்கு அங்கு இடமில்லை. படைப்பு என்ற ஒன்று இருக்கும் இடத்தில்தான் அகம் புறம், இருள் ஒளி, இன்பம் துன்பம் என்ற இருமைகள் டிவாலிட்டிஸ் இருக்க முடியும். படைப்பில்தான் காலம் இடம் ஆகியவை இருக்கின்றன. படைப்பை விட உயர்ந்த நிலையில் காலம் இடம் மனம் இருமைகள் ஆகியவை இல்லை. எனவே அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் பொருள் ஜடம் ஆகியவை இருப்பதில்லை. அங்கு ஆன்மா மட்டுமே இருக்கிறது. மூன்றாவது பத்தியில் உள்ள கருத்துக்கள். ஆன்மா பொருளாக பல நிலைகளில் தோற்றம் தருகிறது. ஒரு நிலை மற்றொரு நிலையிலிருந்து மாறுபட்டிருந்தாலும் அவற்றின் அடிப்படை உரிமை ஒருபோதும் மாறுவதே இல்லை. இதை ஒரு உதாரணம் மூலம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். சீதை ஜனகரின் வளர்ப்பு மகள், மிதிலையின் இளவரசி, ராமபிரானுக்கு மனைவி, பரதனுக்கும் லட்சுமணனுக்கும் சத்ருகனுக்கும் அன்னி, தசரத மகாராஜாவிற்கு மருமகள், பட்டாபிஷேகம் முடிந்த பின் அயோத்திக்கு மகாராணி, லவகுசலர்களுக்கு தாய், பக்தர்களுக்கு தெய்வம், சீதை ஒரு பெண். வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு வகையான உறவுகளில் வெவ்வேறு விதமாக தோற்றம் தருகிறார். அப்படி பல்வேறு தோற்றங்கள் தந்தாலும் அடிப்படையில் அவர் பெண் என்பது ஒருபோதும் மாறுவதே இல்லை. நாம் உலகில் காணும் ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாம் எந்த வகையில் உறவு கொள்கிறோம் என்பதை பொறுத்து வெவ்வேறு பொருளாக, வெவ்வேறு மனிதராக, வெவ்வேறு நிகழ்ச்சியாக தோற்றம் தந்தாலும் அடிப்படையில் எல்லாமே ஆன்மாவான பிரம்மம்தான். அதை நாம் ஒருபோதும் மறக்கவே கூடாது. பிரம்மமே உலகில் உள்ள ஒரே பொருள். காரணமும் காரியமும் பொருளும் பொருளில் இருப்பதும் பொருளை தாங்குவதும் பிரம்மமே. அசைவற்ற ஜடம் எங்கும் உள்ளது. அது இயங்காற்றல் மிக்க வாழ்விலும் உள்ளது. தன்னை அறியா வாழ்வு மனதிலும் உள்ளது. ஜீவியத்தை தனக்குள் மறைத்து வைத்திருக்கும் ஜடம் எங்கெங்கும் அசைவற்றதாக இருப்பது போல் தோன்றுகிறது. வாழ்வு என்பது செயல்பட்டு கொண்டே இருப்பது போலிருந்தாலும் அதற்குள்ளும் அசைவற்ற ஜடம் இருக்கிறது. வாழ்வு சித்தத்தியால் ஆனது என்றாலும் மனதிற்குள் தன்னை அறியா வாழ்வு மறைந்திருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், ஜடம், வாழ்வு, மனம் ஆகிய மூன்றும் ஒன்றுக்குள் ஒன்று மறைந்தும், ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தும், அறியாமையிலும் அஞ்ஞானத்திலும் ஞானத்திலும் அறிவுடைமையுடனும் இருக்கின்றன. ஒன்று மற்றதில் இருக்கலாம், அதே சமயம் மற்றது அந்த ஒன்றில் எப்படி இருக்க முடியும் என்ற சந்தேகம் வரும். ராமனின் மனத்தில் சீதை இருந்தாள், அனுமனும் இருந்தான். சீதையின் மனத்தில் ராமன் இருந்தான், அனுமனும் இருந்தான். அனுமனின் மனதில் சீதையும் ராமனும் முழுமையாக இருந்தனர். இவர்கள் பிரிக்கப்பட முடியாதவர்களாக, ஒருவரில் மற்றவர் முழுமையாக வாழ்பவர்களாக இருந்தார்கள். இதே போலத்தான் ஜடம், மனம், வாழ்வு ஆகியவை ஒன்றில் மற்றொன்று என இருக்கின்றன. மனம் சத்திய ஜீவியத்தால் வழி நடத்தப்படுகிறது. சத்திய ஜீவியம் மனம், வாழ்வு, ஜடம் ஆகிய எல்லாவற்றிலும் உள்ளது. சென்ற மாத சொற்பொழிவில் பாலுக்குள் தயிர், தயிருக்குள் வெண்ணெய், வெண்ணெய்க்குள் நெய் அடுக்கடுக்காக மறைந்திருப்பதை பற்றி கூறினேன். அதே உதாரணம் ஜடத்திலிருந்து வாழ்வு, வாழ்விலிருந்து மனம், மனத்திலிருந்து சத்திய ஜீவியம் வெளிப்படுகிறது என்ற கருத்திற்கும் பொருந்தும். நெய் இறுதியாக வெளிப்பட்டாலும் அது எப்போதுமே பாலுக்குள்ளும் தயிருக்குள்ளும் வெண்ணெய்க்குள்ளும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. சச்சிதானந்தமாகிய பிரம்மத்தின் பல்வேறு நிலைகளே ஜடம், வாழ்வு, மனம், சத்திய ஜீவியம் ஆகியவை. பிரம்மம் இவை எல்லாவற்றிலும் இருப்பதோடு இவையாகவும் இருக்கிறது. ஸ்ரீ அரவிந்தோ 18 சூத்திரங்கள் கொண்ட ஈசா உபனிஷதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த மொழிபெயர்ப்பு மரபு வழி மொழிபெயர்ப்பிலிருந்து மாறுபட்டது. அதன் முதல் சூத்திரம் ஈசா வாஷ்யம் என்று தொடங்குவது. இறைவன் இருப்பதற்காகவே பிரபஞ்ச இயக்கத்தில், தனி மனித அசைவில் இவை அனைத்தும் அது எதுவாயினும் இருக்கின்றன, இவையாகவும் இருக்கின்றன. இறைவனுக்கு கூறுவதை அபகரிக்க நினைக்காமல் விட்டுவிடுதலின் மூலம் நாம் சுகமடைவோம். இறைவன் கூறிய செல்வத்தின் மேல் ஆசைப்படாதிருப்போம் என்பது அந்த சூத்திரம். ஸ்ரீ அரவிந்தோ மொழிபெயர்த்த சூத்திரம். எங்கும் எதிலும் பிரம்மம் இருக்கிறது, எதுவும் பிரம்மமாகவே இருக்கிறது என்ற பொருள்படும் ஸ்ரீ அரவிந்தோவின் வாக்கியத்தை ஆழ்ந்து பயின்றால் பிரம்மம் ஒரு கணம் காட்சி தரும் என்று அறிகிறேன். நான்காவது பத்தியில் உள்ள கருத்துக்கள். நடைமுறையில் ஆன்மாவிற்கும் ஜடத்திற்கும் இடையே பெரிய பிளவு வேறுபாடு இருக்கிறது. தடைகளை உருவாக்கும் ஜடத்தில் இருப்பது போல தெரிகிறது. ஜடத்தினால்தான் வாழ்வு மரணத்தாலும் வலியாலும் பீடிக்கப்படுவது போல தெரிகிறது. இவை உண்மைதானா என்று ஸ்ரீ அரவிந்தோ ஆராய்கிறார். ஜடத்திற்கு மூன்று எதிர்மறையான தன்மைகள் உண்டு. அவை அஞ்ஞானம், செயலின்மை, பிரிவின்மை. இந்த மூன்றை பற்றியும் அடுத்து வரப்போகும் பத்திகளில் விளக்கி கூறுகிறார். ஐந்தாம் பத்தியில் உள்ள கருத்துக்கள். அடிப்படையான முதல் சிக்கல் அஞ்ஞானம். அஞ்ஞானத்தால் ஜீவியம் ஜடமாக்கிய ரூபத்தில் தன்னை இழந்து விட்டது. வேலையில் தன்னை மறந்த மனிதன் தானே வேலையாற்றி விடுகிறான். ஆன்மா ஜடத்தில் தன்னை மறந்து விட்டது. அதனால் தன்னை அறியவோ உணரவோ முடியவில்லை. பழங்காலத்து பாடல் ஒன்றில் வெளியூருக்கு பல மாதங்களுக்கு முன்பு பிரிந்து சென்ற கணவனின் வரவை எதிர் நோக்கி இருக்கும் மனைவியை பற்றிய குறிப்பு வருகிறது. கணவன் வருகிறானா என்று வாசல் கதவில் சாய்ந்து நின்று தெருவை பார்த்து கொண்டே இருக்கிறாள் மனைவி. பல காலம் அவ்வாறு தன்னை மறந்து எதிர்பார்த்து நின்றதில் கதவாகவே மாறிவிட்டாள் என்கிறது அப்பாடல். உணர்ச்சி வசப்படும் போது பல சமயங்களில் நம்மை மறந்து உணர்ச்சியாகவே மாறிவிடுகிறோம். கோபக்கார குழந்தையோ கோபக்கார கணவனையோ பெற்றுவிட்ட பெண்களுக்கு கோபம் வந்தால் குழந்தை அல்லது கணவன் தன்னை மறந்து கோபமாகவே மாறிவிடுவதை அறிந்திருப்பார்கள். தன் உயர்ந்த நிலையை மறந்து தாழ்ந்த ரூபத்தில் தன்னை இழப்பது மிகப்பெரிய அடிப்படையான பிரச்சனை. எனவேதான் அன்னை மறதியை விளக்கச் செய்கிறார். எதை பேசும் முன்னும் எதை செய்யும் முன்னும் நிதானித்து செயல்படச் சொல்கிறார். மறதி இல்லாமல் நிதானத்துடன் செயல்படும் போது நம் நிலையை நாம் உணர்வோம். நாம் யார் என்பதை நாம் அறிந்து செயல்படுவோம். தாழ்ந்த ரூபத்தில் நம்மை இழக்க மாட்டோம். அப்படி செயல்படும் போது பிரச்சனைகள் பெரும்பாலும் உருவாவதில்லை. இருக்கும் பிரச்சனைகளும் தீர வழி பிறக்கும். இளம்பெண் ஒருவருக்கு அளவு கட கோபம் வரும். கோபம் வந்தால் கண்களை மூடிக்கொண்டு சத்தம் போடுவார். யாரிடம் என்ன பேசுகிறோம் என்பதே அவருக்கு தெரியாது. அவர் நிதானத்திற்கு வந்த பிறகு நீ இப்படியெல்லாம் கோபத்தில் பேசினாய் என்று கூறினால் அதை நம்ப மறுப்பார். நான் ஒருபோதும் அப்படியெல்லாம் பேசவே மாட்டேன் என்பார். நீங்கள் சும்மா சொல்கிறீர்கள் என்பார். அதை கோபமாக சொல்லுவார். இவருக்கு கல்லூரியும் சரி, உறவினர்களிடமும் சரி, நெருக்கமானவர்கள் ஒருவர் கூட இல்லை. படித்து முடித்தபின் வேலைக்கு மனு செய்தார். நேர்முக தேர்வு நடத்தியவர்கள் அனைவரும் இவரிடம் கடுமையாக பேசினர். வேலை கிடைக்கவில்லை. ஒரு பக்தரிடம் வழி கேட்ட போது, நீ கோபத்தில் உன்னை இழக்காமல் எப்பாடு பட்டாவது நிதானத்துடன் பேசி பழகினால் அதன் மூலம் நல்லது நடக்கும் என்றார். இளம்பெண் அதை தீவிரமாக பின்பற்றினார். 15 நாட்களுக்குள் அவரே நின்றுட்டு பார்க்காத அளவிற்கு கோபம் குறைந்துவிட்டது. ஆனாலும் அவ்வப்போது கோபம் வந்து கொண்டே இருக்கிறது. 16வது நாள் ஒரே ஒரு முறை கூட கோபப்படவில்லை. எல்லோரிடமும் இனிமையாக பேசினார். அன்று மாலையே அவர் எதிர்பார்த்ததை விட அதிக சம்பளத்தில் வேலை கிடைத்துவிட்டது. அலுவலகத்தில் உள்ள அனைவரும் அன்புடனும் பிரியத்துடனும் பழகி இன்று வரை அவருக்கு உதவிகள் செய்து வருகின்றனர். தாழ்ந்ததில் தன்னை இழக்காமல் இருக்க எடுக்கும் சிறு முயற்சிக்கும் பெரும் பலன் கிடைக்கும். 6வது பத்தியில் உள்ள கருத்துக்கள். மனமற்ற இதயமற்ற ஜடத்திலிருந்து மனமும் இதயமும் வெளிவருகின்றன. இதன் மர்மம் என்ன? தன்னை மறந்துவிட்ட ஜீவியம் தான் யார் என்பதை அறிவது பரிணாமம். மறதி அதிகமாக உள்ளவர்கள் தங்கள் கண்ணாடியை எங்கெங்கோ தேடுவார்கள். அரை மணி நேரம் தேடிய பின் அது தங்கள் மூக்கின் மேலேயே இருப்பதை அறிவார்கள். மணிப்பர்ஸை காணாமல் தேடுவார்கள். ஒரு மணி நேரம் தேடிய பின் அது தங்கள் சட்டை பையிலேயே இருப்பதை அறிவார்கள். கண்ணாடி மூக்கின் மேல் இருப்பதை மறந்து விட்ட காரணத்தால் கண்ணாடி இல்லாமல் போய்விட்டது என்று ஆகிவிடாது. மணிப்பர்ஸ் சட்டையில் இருப்பதை மறந்துவிட்ட காரணத்தால் பர்ஸ் இல்லை என்று ஆகிவிடாது. அதுபோலவே ஜடம் தன்னை மறந்துவிட்ட காரணத்தால் அதற்குள் வாழ்வும் மனமும் இல்லை என்று ஆகிவிடாது. பரிணாமத்திற்கென்று ஒரு சட்டம் உண்டு. அது அறியாமைக்கு எதிரானது. வாழ்க்கையில் முதலாளியாக இருப்பவன் தான் யார் என்பதை மறந்துவிட்டால் அவனுக்கு முன்னேற்றம் இருக்காது. வேலைக்காரர்கள் அதிகாரம் செய்து முதலாளியை அடக்கி வைப்பார்கள். பள்ளியில் படிக்கும் மாணவன் தான் மாணவன் என்பதை மறந்து பாடத்தை படிக்காமல் விட்டுவிட்டான் என்றால் அவனுக்கு முன்னேற்றம் என்பது வரவே வராது. எந்த தேர்விலும் வெற்றி பெறாமல் தேங்கி நின்று விடுவான். எனவே முன்னேற்றம் பரிணாமம் ஆகியவற்றிற்கு மறதி, தன்னை அறியாமை, அஞ்ஞானம் ஆகியவை இருக்கக்கூடாது என்பது புரிகிறது. பரிணாம இயக்கங்களும் பரிணாம கருவிகளும் ஜடத்தால் ஆளப்படுபவை. ஜடம் ஒவ்வொரு கட்டத்திலும் அறியாமையையும் அளவுடைமையையும் ஏற்படுத்துகிறது. மனிதனுக்கு இருக்கும் உணர்வு, மனம் போன்ற பரிணாம கருவிகளும் அவற்றின் இயக்கங்களும் அவன் உடலையே சார்ந்திருக்கின்றன. சாதாரண மனிதனால் உடல் இல்லை என்றால் மனமும் பிராணமும் இல்லாமல் இருப்பது போல் ஆகிவிடுகிறது. சுவாமி விவேகானந்தர் போன்றவர்களால் தான் உடல் என்ற ரூபம் போனாலும் தங்கள் ஜீயத்தின் வலிமையை கொண்டு ஸ்ரீ அரவிந்தவிற்கு சூட்சமாக வழிகாட்டியதைப் போல பிறருக்கு வழிகாட்ட முடிகிறது. மற்றவர்களால் முடிவதில்லை. ஜடப்பொருட்கள் நம் முன்னேற்றத்தை எல்லா கட்டங்களிலும் அறியாமை மூலமும் அளவுடைமை மூலமும் தடை செய்வதை காண்கிறோம். அறியாமையை விட முயன்றால் அளவுடைமை விலகுவதையும் முன்னேற்றம் வருவதையும் நாம் காணலாம். பக்தர் ஒருவர் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு மாதம் ரூபாய் 1100 செலவழித்து வந்தார். அவருக்கு அடிக்கடி இன்டர்நெட்டில் பிரச்சனை வரும். இந்த விஷயத்தில் அறியாமையை விலக்குவது எப்படி என்று யோசித்தார். இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கும்போது என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றன என்று ஆராய்ந்து அதன் பின் ஒரு திட்டத்தில் சேருவது எல்லோரும் பொதுவாக செய்வது. அதை கூட செய்யாமல் கண்மூடித்தனமாக ஏதோ ஒரு திட்டத்தில் சேர்ந்து 5 வருடமாக அதற்கு பணம் கட்டி கொண்டிருப்பதை பக்தர் உணர்ந்தார். தன் அறியாமையை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்தெந்த நிறுவனங்கள் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கின்றன என்ற விவரங்களை சேகரித்தார். தன்னிடம் தற்போது இருக்கும் கனெக்ஷனை விட 2 மடங்கு அதிகமான வேகமுள்ள கனெக்ஷன் 200 ரூபாய் குறைவான தொகைக்கு கிடைப்பதை கண்டறிந்தார். இந்த திட்டத்தில் உடனே சேர்ந்தார். அன்று மாலை அவருடைய வியாபாரத்தை விரிவுபடுத்த பிரபலமான பிரமுகரின் உதவி அவருக்கு கிடைத்தது. அறியாமையை விலக்கிய போது அதிக நன்மை குறைவான விலைக்கு கிடைத்தது. கூடவே எதிர்பாராத விதமாக வியாபாரமும் விரிவடைந்தது. 7வது பத்தியில் உள்ள கருத்துக்கள். 2வது சிக்கல் செயலின்மை. ஜடம் செயலற்றதல்ல, அது வேகமாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அது கற்பனை செய்ய முடியாத ஆற்றல், எல்லையற்ற செயலூக்கம் கொண்டது. ஜடத்தை பார்க்கும்போது அது அசையாமல் இருப்பது போல நம் ஊனக்கண்களுக்கு தெரிகிறது. விஞ்ஞானிகளோ ஜடத்திற்குள் இருக்கும் அணுக்களுக்குள் இருக்கும் கூறுகள் மிக வேகமாக நகர்ந்து கொண்டே இருப்பதாக கூறுகிறார்கள். ஜடத்தின் அணுவை பிழந்தால் மகத்தான சக்தி வெளிப்படுவதையும், அந்த சக்தி மூலம் ஒரு நாட்டிற்கே மின்சாரம் தர முடியும் என்பதையும் விஞ்ஞானிகள் நிரூபித்துள்ளனர். ஒரு சில கிலோகிராம் எடை கொண்ட ஜடத்தில் இருக்கும் அணு இவ்வளவு ஆற்றலும் வேகமும் மிகுந்தது என்பது நம் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. செயலின்மை என்றால் அசையாமல் இருப்பதல்ல, செயலின்மை என்றால் மாறாமல், மாற்றத்தை ஏற்காமல், பழக்கத்தின்படி செயல்படுவதும், மறுமொழி தராமல் வாழா இருப்பதும் ஆகும். ஆன்மா சுதந்திரமானது, தனக்குத்தானே எஜமானாக இருக்கிறது. ஜடமோ இயந்திர கதியில் ஏதோ ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. தனக்கு யார் எஜமான் என்று அதற்கு தெரியாது. ஜடம் தான் ஏன் செயல்படுகிறோம், யார் தன்னை உருவாக்கியது என்பதையெல்லாம் அறியாமல் இருக்கிறது. நாம் ஸ்கூட்டர் ஓட்ட கற்றுக்கொள்ளும் போது அல்லது சமைக்க கற்றுக்கொள்ளும் போது பதட்டமாகவும் பரபரப்பாகவும் இருக்கும். நன்றாக கற்றுக்கொண்ட பின்னர் ஸ்கூட்டர் ஓட்டுவதும் உணவு சமைப்பதும் இயந்திர கதியில் பழகி போன செயலாக இருக்கும். மனம் வேறு எதையோ நினைத்துக் கொண்டிருக்கும். கைகள் தாமாகவே காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருக்கும். கற்றுக்கொள்ளும் போது இருந்த புத்துணர்ச்சி பழகி போன பின் இருப்பதில்லை. இது ஜடத்தின் தன்மை. மனமோ வாழ்வோ தனக்கு ஜடம் அணிபடிய வேண்டும் என்று முயன்றால், ஜடம் முதலில் அடிபணிவது போல் இருந்தாலும் அதற்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறது. அந்த எல்லைக்கு அப்பால் ஜடம் வாழ்வையும் மனத்தையும் தனது செயலின்மையை கொண்டு எதிர்க்கிறது. மனமும் வாழ்வும் ஜடத்தை விட உயர்ந்த கரணங்கள் என்பதால் ஜடத்தை தங்கள் விருப்பத்திற்கு கட்டுப்படுத்த முயல்கின்றன. உதாரணமாக, ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் ஆன்மீக புத்தகம் வாசித்தால் நோய் தீரும் என்று மனம் நம்புகிறது. நோய் என்பது உடலில் இருப்பது. மனம் என்ற உயர்ந்த கரணம் தன் நம்பிக்கையை உடலின் மீது செலுத்துகிறது. அந்த நம்பிக்கைக்கு கட்டுப்பட்டு ஜடம் தன்னை ஓரளவிற்கு குணப்படுத்திக் கொள்கிறது. ஆனால் ஓர் எல்லைக்கு அப்பால் குணமாகிக் கொள்ள மறுக்கிறது. அதற்கு மேல் ஆன்மீக முயற்சிகளை, ஆன்மீக முறைகளை ஜடம் ஜீவனற்றதாக ஆக்கிவிடுகிறது. ஜடம் செயலற்று நம்பிக்கைக்கு மறுமொழி தராமல் இருந்து விடுகிறது. அதனால்தான் நம்பிக்கை மூலம் 90% மட்டுமே பிரச்சனை தீர்கிறது, அருளால் தான் 100% பிரச்சனை தீர்கிறது என்று கூறுகிறோம். அருள் என்பது பஞ்ச காரணங்களை கடந்தது. வாழ்வு விரிந்து பரவ விரும்புகிறது. வாழ்வு விரிவதை விரும்பினால், அழிவின்மையை விரும்பினால், ஜடம் மரணத்தின் மூலம் வாழ்வை எதிர்க்கிறது. மனத்தின் விரிவடையும் முயற்சிகளை ஜடம் தன் அளவுடைமை மூலம் தடை செய்கிறது. வாழ்வு என்பது சக்தி, அது எல்லையற்ற வாய்ப்புகளை கொண்டது. நாம் எடுக்கும் ஒவ்வொரு சிறு முயற்சிக்கும் மிகப்பெரிய பலனை மறுமொழியாக தர முயல்கிறது. ஆனால் ஜடமோ விரிந்து பரவுவதை விரும்புவது இல்லை. ஒரு பெரிய வியாபார வாய்ப்பு வந்திருக்கிறது, அது பலிக்க சில லட்சங்கள் தேவை. தான் குடியிருக்கும் சிறிய வீட்டை விற்று அந்த பணத்தை வியாபாரத்தில் பயன்படுத்தலாம் என்ற எண்ணம் தோன்றினால் ஜட உணர்வு அதை எதிர்க்கிறது. இருப்பதை விட முடியாது, பிடியை விட்டால் பிரச்சனை வரும் என்ற பீதியை கிளப்புகிறது. வியாபாரம் வெற்றிகரமாக நடந்தால் தீநகரிலேயே பெரிய பங்களா வாங்கலாம் என்று வாழ்வு கூங்கும் போது, குடிசை வீட்டை விற்றால் நடுத்தருவில் நிற்பாய் என்று ஜடம் எச்சரிக்கிறது. ஞானத்தை தவறுகள் விடாப்பிடியாக தொடர்கின்றன. ஒளியை இருள் தொடர்கிறது. அன்பால் பூரணமடைய முடியவில்லை. அஞ்ஞானத்தை வெல்வதை செயலின்மை தடை செய்கிறது. ரமணர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் போன்ற ஒளிமயமான ஆன்மீக பெரியவர்களின் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அத்தனைக்கும் காரணம் அவரது சீடர்களே என்பது புரியும். குரு ஒளியை, அன்பை, ஞானத்தை உலகுக்கு தர முயன்றாலும் அவரது சீடர்கள் அதை தடை செய்வார்கள். மௌனத்தை உலகுக்கு போதித்த மகத்தான குரு ஒருவரை தினமும் நூற்றுக்கணக்கான பேர் தரிசித்து வந்தனர். அதனால் தன் யோகம் தடைப்படுவதை அறிந்த குரு வெகு தூரம் தள்ளியிருந்த ஒரு குன்றில் தனிமையில் அமர்ந்து தவம் செய்ய ஆரம்பித்தார். சில நாட்கள் அமைதியாக கழிந்தன. ஒரு வாரம் கழித்து 2-3 பேர் திடீரென தரிசனத்திற்கு வந்தனர். குரு ஒன்றும் கூறவில்லை. ஒரு மாதம் கழித்து தினமும் 10 பக்தர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து தரிசனம் பெற ஆரம்பித்தனர். ஒரு நாள் அப்படி வந்த பக்தர்களில் ஒருவர் குருவிடம், உங்களை பார்த்தால் மகா புருஷர் என்பது உடனே தெரிகிறது, ஆனால் உங்களை தரிசிப்பதற்கு ஏன் தலைக்கு 50 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்போதுதான் தம் சீடர்கள் தன்னை சுற்றி ஒரு வேலி போட்டு தன்னை தரிசிக்க வந்தவர்களிடம் பணம் வசூல் செய்கிறார்கள் என்பது குருவிற்கு புரிந்தது. மனம் நொந்து போன குரு தன் பழைய இருப்பிடத்திற்கு திரும்பி அங்கு வந்து அமர்ந்து கொண்டு இலவசமாகவே எல்லோருக்கும் தரிசனம் தர ஆரம்பித்து விட்டார். சீடர்கள் குருவிற்கு செய்வதை ஜடம் மனத்திற்கும் வாழ்விற்கும் செய்கிறது. 8வது பத்தியில் உள்ள கருத்துக்கள். செயலின்மையின் வெற்றிக்கு காரணம் 3ம் பிரச்சனையான பிரிவினையே. ஜடம் பிரிவினையின் மூலமே செயல்படுகிறது. அரசாங்க அலுவலகத்தில் திட்டங்கள், கோப்புகள் மிக தாமதமாகத்தான் நகரும். எந்த அனுமதி, எந்த லைசன்ஸ் பெற வேண்டும் என்றாலும் காலதாமதம் ஆகும் என்று நமக்கு தெரியும். அரசு அலுவலகங்களில் செயலின்மை அதிகமாகிவிட்டது என்று கூறுகிறோம். இந்த செயலின்மைக்கு காரணம் என்ன என்று யோசித்தால் பிரிவினையே காரணம் என்பது புரியும். அரசாங்கம் ஒன்றுதான் என்றாலும் துறைகள், டிபார்ட்மெண்ட்ஸ் பல உண்டு. ஒரு துறையில் இருப்பவர்கள் மற்ற துறைகளில் இருப்பவர்களிடமிருந்து தங்களை வேறுபட்டவர்களாக நினைக்கிறார்கள். தாங்கள் அனைவருமே ஒரே அரசாங்கத்தின் ஊழியர்கள் தான் என்று அவர்கள் நினைப்பதே இல்லை. இது எங்கள் வேலை இல்லை, அவர்கள் வேலை என்று சர்வசாதாரணமாக கூறிவிடுகிறார்கள். சிவாஜி என்ற திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கு, நாட்டுக்கு நல்ல செய்ய முன்வரும் ஒருவன் அரசாங்க துறைகளில் உள்ள பிரிவினையால் கட்டடம் கட்டுவதற்கு எத்தனை சிரமப்படுகிறான், அதனால் திட்டமே எப்படி கெட்டு போகிறது என்பதை புரிந்து கொண்டிருப்பார்கள். நம் வீட்டில் பெண்கள் வீட்டில் உள்ள எல்லா அறைகளும் தங்கள் வீடே என்ற எண்ணத்தோடு எல்லா அறைகளையும் சுத்தப்படுத்தி அடுக்கி வைப்பதால் தான் வீடு மனிதன் வாழக்கூடியதாக இருக்கிறது. சமையலறை தான் எனக்கு உரியது, நான் அதை மட்டும்தான் சுத்தம் செய்வேன் என்று எந்த பெண்ணும் கூறுவதில்லை. அந்த பிரிவு மனப்பான்மை வந்தால் சமையலறை சமையலறையில் மட்டும் சிறிது வேலை செய்துவிட்டு மற்ற நேரத்தில் செயலற்று இருந்து விடுவார்கள். கூடுதல் அக்ரிகேஷன் கலத்தல் அசிமிலேஷன் இரண்டு வழிகளுமே ஜடம் செயல்படும் வழிகள். கலத்தல் என்பதில் அழிவு இருக்கிறது, கூடுதல் கலத்தலின் அவசியத்தை ஏற்கிறது, கூடுதல் மரணத்தை நம்புகிறது, கலத்தல் மரணத்தை ஏற்றே ஆக வேண்டும் என்கிறது. இரண்டுமே போராட்டத்தை அனுமதிக்கின்றன, மரணத்தை ஏற்குமாறு பிராணனன் வலியுறுத்துகின்றன. மனமோ ஜடத்தின் அளவுடைமையில் கட்டுப்படுத்தப்படுகிறது. கூடுதல் என் அக்ரிகேஷன் மற்றும் கலத்தல் என்கிற அசிமிலேஷன் பற்றி முந்தைய கூட்டத்தில் விரிவாக பேசிவிட்டோம். இப்போது சுருக்கமாக சொல்கிறேன். செங்கற்களை ஒன்று கூட்டினால் அவை ஒன்று கூடி கட்டடமாகின்றன. அவை கட்டடமாக மாறிய பின்னும் கட்டடத்தை இடிக்கும் போது பிரித்துவிட முடியும் என்பதால் ஒன்று கூடுதல் என்பது பிரிவினையை நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது. தூய தண்ணீருக்குள் சிறிது தூய பாலை சேர்த்தால் இரண்டுமே ஒன்று கலந்து தங்கள் தூய்மையை இழக்கின்றன. தூய பால் அழிகிறது, தூய தண்ணீரும் அழிகிறது. பிரிக்க முடியாமல் ஒன்று கலக்கும் போது இரண்டுமே அழிந்து தண்ணீர் கலந்த பால் என்ற புதிய வஸ்து உருவாகிறது. இரண்டு பொருட்கள் கலக்கும் போது அவை அவசியம் அழிந்தால்தான் புதியது உண்டாகும் என்பதை கலத்தல் அசிமிலேஷன் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. ஒன்பதாவது பத்தியில் உள்ள கருத்துக்கள் ஜடத்தின் தன்மைகளான அஞ்ஞானம் செயலின்மை பிரிவினை மனத்திற்கும் பிராணனிற்கும் வலியையும் துன்பத்தையும் தருகின்றன. அஞ்ஞானம் முழுமையாக இருந்தால் மனதிற்கும் பிராணனுக்கும் வலி இருக்காது. ரிஷ்யசிருங்கரை அவர் தகப்பனார் பெண்களை பற்றிய எந்த அறிவுமே இல்லாமல் வளர்த்தார். காட்டில் வாழ்ந்த ரிஷ்யசிருங்கர் பெண்களையே பார்த்ததில்லை என்பதால் பெண்களை பற்றிய விஷயத்தில் அவரது அஞ்ஞானம் முழுமையாக இருந்தது. அவர் முதல் முதலில் ஒரு பெண்ணை பார்த்து பழகிய பின் அவளது பிரிவும் நினைவும் தன்னை துன்புறுத்துவதை அறிந்தார். பெண்ணை அறியாதவரை பெண்ணை பொறுத்தவரை தன் மனதிற்கும் பிராணனுக்கும் வலியில்லை என்பதையும் அறியாமை விலகினாலும் அது முழுமையாக நீங்காதவரை வலி தன்னை துன்புறுத்துவதையும் அறிந்தார். அஞ்ஞானம் முழுமையாக இருந்தாலும் வலியில்லை, ஞானம் முழுமையாக இருந்தாலும் வலியில்லை. இடைப்பட்ட காலத்தில்தான் வலியும் துன்பமும் இருக்கின்றன. நஷ்டப்படாதவன் பணத்தை பற்றி அறிய மாட்டான், தோல்வி அடையாதவன் வெற்றியை பற்றி அறிய மாட்டான், பிரிவை அனுபவிக்காதவன் பெருங்காதலை அறிய மாட்டான் என்பது இந்த கருத்தின் அடிப்படையில் தான். வளரும் ஜீவியம் அளவுடைமைகளை அறிய வைக்கிறது. ஆனந்தத்தை அடைவதற்கு அளவுடைமைகளை வெல்ல வேண்டும் என்ற அறிவு ஜீவியம் வளரும் போதுதான் நமக்கு கிடைக்கிறது. கிராமத்தில் தன்னந்தனியாக எவரோடும் பேசி பழகாமல் இருப்பவருக்கு தான் இருக்கும் குடிசையும் தான் குடிக்கும் கூழும் தான் அணியும் கந்தலுமே இறைவன் தந்த வரங்களாக தோன்றும். இதற்கு மேல் என்ன வேண்டும் என்று தோன்றும். உலகில் என்னென்ன முன்னேற்றங்கள் உண்டாகிவிட்டன, மனிதன் எதையெல்லாம் பெற முடியும் என்ற ஞானம் அவனுக்கு வந்தால்தான் குடிசையை விட்டு கல் கட்டடத்திற்கு போக வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், தனக்கிருக்கும் பலவீனங்களை கடக்க வேண்டும், படிக்க வேண்டும், புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்றி வாழ்வில் வளமடைய வேண்டும் என்றெல்லாம் தோன்ற ஆரம்பிக்கும். அன்னையிடம் வருவதற்கு முன்பு அன்னை என்ற ஒருவர் இருப்பதே நமக்கெல்லாம் தெரியாது. ஏதோ உண்டு உறங்கி இயங்கி விதிப்படி வாழ்ந்து வந்தோம். அன்னையை அறிந்த பின்தான் ஆன்மீக முறைகள் மூலம் நம் பிரச்சனைகளை தீர்க்க முடியும், வாய்ப்புகளை அடைய முடியும் என்ற ஞானம் வந்தது. சமர்ப்பணம் செய்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று புரிவதால் நம் பழைய அளவுடைமைகளை விட்டுவிட்டு எல்லையற்ற வளமான வாழ்விற்கு முயற்சி செய்கிறோம். நம்முடைய அளவுடைமையை கடந்தால் அன்னையை தரும் ஆனந்தத்தை அடைய முடியும் என்று தெளிவாக தெரிகிறது. ஸ்ரீ அரபிந்தோ, அன்னை, ஸ்ரீ கர்மயோகி ஆகியோரை பற்றிய அறிதல் நமக்கு கிடைத்திருக்காவிட்டால் நாம் முன்பு வாழ்ந்த வாழ்க்கையே பூலோக சொர்க்கம் என்று நினைத்துக் கொண்டிருந்திருப்போம். 10வது பத்தியில் உள்ள கருத்துக்கள். சுய அறிதல் முழுமையாக உள்ள மனிதனுக்கு வலி அளவு கடந்து உண்டாகும். இது தனக்குரிய வலி அல்ல, பிறரால் உருவாக்கப்படும் வலி. டாக்டர் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்தவர். அவர் வெளிநாடு சென்று பெரிய கல்வி கற்றார். மனித இனம், ஜாதி வேறுபாடு, மத பாகுபாடு, வகுப்பு இவற்றை பற்றிய அவருடைய அறிவு முழுமையாக அக்கல்வி மூலம் வளர்ந்தது. அது முழுமையாக வளர்ந்ததால் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் படும் துயரம் அவருக்கு அளவு கடந்த வழியை தந்தது. துயரப்படும் மனிதன் அஞ்ஞானத்தில் இருக்கிறான். அவன் என்ன செய்வது? தலைவிதி என்று தன் துயரத்தை ஏற்கிறான். அதை பொருட்படுத்தாமல் வலியையே வாழ்க்கை முறையாக கொண்டு வாழ்ந்து மடிகிறான். அம்பேத்கர் போன்றவர்கள் வலியை அறிந்து அதை நீக்க முயல்கிறார்கள். குரு பொய் சொல்லாதே என்று உபதேசம் செய்த பின்னும் சீடர்கள் சந்தர்ப்பம் வரும்போது பொய் சொல்லிவிடுகிறார்கள். சின்னப்பிதானே, அதனால் ஒன்றுமில்லை என்று நினைக்கிறார்கள். சீடர்கள் அஞ்ஞானத்தில் இருப்பதால் அவர்கள் கூறும் பொய் அவர்களை பெரிதாக பாதிப்பதில்லை. ஆனால் குருஸ்தானத்தில் இருப்பவர் சுய அறிதல் முழுமையாக உள்ளவர். சீடர்களின் பொய் அவரை பாதித்து அளவு கடந்த வழியை உருவாக்கும். ஆன்மீக குருவின் மீது உண்மையான பிரியம் கொண்ட சீடன் தன் குருவிற்கு வழியை தரக்கூடிய எந்த செயலையும் ஒருபோதும் செய்ய மாட்டான், செய்யவும் கூடாது. மறைவாக இருக்கும் அனந்தம் வலியின் மூலம் அந்தத்திலிருந்து வெளிப்படுகிறது. ஒரு வியாபாரஸ்தானம் உருவாக்குகிறோம், அது அளவு கடந்து விரிந்து வெற்றி அடைகிறது. அந்த அனந்தமான வெற்றி நம் கண்ணுக்கு தெரிகிறது. அந்த ஸ்தாபனத்தை உருவாக்க முயன்ற தனி மனிதன் எந்த அளவு உழைத்திருப்பான், எத்தனை வழிகளை தாங்கி இருப்பான் என்று அவனை விசாரித்தால்தான் நமக்கு புரியும். மனிதன் அந்தம் போல தோன்றும் அனந்தம், எனவே அவனால் நிச்சயம் அனந்தத்தை அடைய முடியும். விதை மிகச்சிறியதாக இருந்தாலும் அதற்குள்ளிருந்து மரம் வெளிவருவதை பார்க்கிறோம். முதல் புள்ளி வைத்தால்தான், சிறிய புள்ளி வைத்தால்தான் பெரிய கோலம் வரைய முடியும். முதல் செங்கல் வைக்கும்போதுதான் பெரிய கட்டடம் ஆரம்பமாகிறது. அன்னையை நோக்கி நாம் எடுத்து வைக்கும் முதல் அடியில்தான் சத்திய ஜீவிய யோகம் ஆரம்பமாகிறது. எனவே நாம் செய்யும் எல்லா செயல்களையும், காணும் எல்லா மனிதர்களையும், பயன்படுத்தும் எல்லா பொருட்களையும் இன்ஃபினிட் என்ற அனந்தம் மறைந்திருக்கும் ஃபைனைட் என்ற அந்தம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொள்ள நாம் எடுக்கும் முதல் அடி அனந்தத்தை நோக்கி நாம் எடுத்து வைக்கும் மாபெரும் அடியாகும். 11வது பத்தியில் உள்ள கருத்துக்கள். பிரிவினை ஜீவிய முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளது. இயற்கையான ஒருமை உணர்வு உடலுக்கு பொறுக்க முடியாத பிணக்கை தருகிறது. பிராணனும் இது போலவே துன்புறுகிறது. அது மனத்தில் இருமைகளை உருவாக்குகிறது. இதற்கெல்லாம் அர்த்தம், உனக்கு ஆனந்தம் கிடைப்பதை நான் தடை செய்வேன் என்று பொருள் கூறுவதாகும். அறியாமையும் செயலின்மையும் இருப்பதால் பிரிவினையை நாம் விரும்ப ஆரம்பிக்கிறோம். இந்தியாவும் பாகிஸ்தானும் பாரத தாயின் ஒரே உடல். அது பிரிக்கப்பட்டு விட்டதால் நாட்டில் பயங்கரவாதமும் வன்முறையும் பரவியுள்ளது. பாகிஸ்தானை ஒழிக்க வேண்டும் என்று இந்தியர்களும், இந்தியாவை ஒழிக்க வேண்டும் என்று பாகிஸ்தானியர்களும் உணர்வு பூர்வமாக விரும்புகிறார்கள். மனம் மதத்வேஷங்களை உருவாக்கிவிட்டது. பிளவுபட்ட பாரதம் ஒன்றுபட்டு ஜகத்குருவாக மாறி இந்தியா ஆனந்தமயமாவதை மனிதனுள் இருக்கும் பிரிவு மனப்பான்மை எதிர்க்கிறது. எனவே எந்த இடத்தில் பிரிவை கண்டாலும் அதை விலக்கி ஒருமையை ஏற்படுத்துவது, எந்த இடத்தில் பிணக்கை கண்டாலும் அதை விலக்கி சுமூகத்தை ஏற்படுத்துவது நாம் எதிர்ப்பு செய்யும் தலைச்சிறந்த சேவையாகும். புதிதாக திருமணமாகிய கணவனுக்கும் மனைவிக்கும் ஓயாத சண்டை, விவாகரத்து செய்துவிடலாமா என்ற அளவிற்கு சென்றுவிட்டது. கணவன் ஒரு பக்தரிடம் என்ன செய்யலாம் என்று கேட்டார். அவர்கள் பக்தர் இல்லை என்பதால் பிரார்த்தனையை பற்றி கூறாமல் ஒரு உயர்ந்த லட்சியத்தை பற்றி கூறலாம் என்று முடிவு செய்த பக்தர் மனைவியையும் சண்டையையும் மறந்துவிட்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்று சேர வேண்டும் என்று இடைவிடாது நினைத்துக் கொண்டிருங்கள் என்று பக்தர் கூறினார். ஒரு வாரத்திற்குள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருந்த பிரச்சனை தீர்ந்து நெருக்கமான தம்பதியாகிவிட்டனர். 12வது பத்தியில் உள்ள கருத்துக்கள், இத்தனை பிரச்சனை உள்ள இடத்தை விளக்க வேண்டும் என்பது தவறை மட்டுமே காணும் போக்கினால் விளைந்த தத்துவமாகும். இப்போக்கு சொர்க்கத்தில்தான் ஆனந்தம் சாத்தியம், பூலோகத்தில் சாத்தியமில்லை என்ற முடிவிற்கு வருகிறது. ஜடத்தில் மனம் வெளிப்படுவது மட்டும் பிரச்சனையை தீர்க்காது. ஏனென்றால் பிரிவினை மனதிற்கு உரியது, ஜடத்திற்கு உரியதல்ல. உலகம் பிரிவுபடாமல் ஒன்றாகத்தான் இருக்கிறது. மனிதன் தான் எல்லை கோடுகளை உருவாக்கி இது அமெரிக்கா, இது இந்தியா, இது பாகிஸ்தான் என்ற விரிவினையை உருவாக்கினான். ஜடம் தன்னைத்தானே பிரித்துக் கொள்ளவில்லை, மனித மனம்தான் முயன்று அவ்வாறு செய்தது. 13வது பத்தியில் உள்ள கருத்துக்கள், மனமே ஜடத்தில் பிரிவினையை உருவாக்குகிறது, ஜடத்திற்கென தனி ஜீவன் கிடையாது. மனம் நாட்டின் எல்லைகளை உருவாக்கிவிட்டதால் பிரிவை நீக்க மனத்தை தான் எதிர்கொள்ள வேண்டும். ஜடத்திடம் பிரிவினையை விட்டுவிடு என்று கூறுவது சரியில்லை, கூறவும் முடியாது. கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்து தனித்தனி வீடுகளில் வாழ்ந்தால் அவர்கள் வாழ்வை வீடு பிரிக்கவில்லை, அவர்கள் மனம்தான் பிரித்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனத்தில்தான் சுமூகத்தை கொண்டு வர வேண்டும். கணவனையும் மனைவியையும் வீடு பிரித்து விட்டது என்று கூறுவது அர்த்தமற்ற பொறுப்பற்ற பேச்சு. மனம்தான் பிரிவினையை உருவாக்குகிறது என்பதால் நாம் மனத்தை எதிர்கொள்வதை லட்சியமாக கொள்ள வேண்டும். இன்னும் ஆழ்ந்து நோக்கினால் ஜடத்தில் மறைந்திருப்பது மனமல்ல, ஆனந்தமே மறைந்திருக்கிறது. எனவே ஜடத்திலிருந்து ஆனந்தம் வெளிவருவது சாத்தியம் மட்டுமல்ல, அது தவிர்க்க முடியாததும் கூட. சச்சிதானந்தமே ஜடமாக மாறியது. ஜடத்திற்குள் ரகசியமாக மறைந்திருக்கும் ஜீவியம் ஆனந்தமானது, அது வெளிப்பட்டே தீரும். சிறகுகள் முளைத்தால் பறவைகள் பறந்துதான் தீரும். முழு வளர்ச்சி அடைந்ததும் கம்பளி புழு கூட்டை உடைத்து பட்டாபூச்சியாக மாறத்தான் போகிறது. கதிரவன் உதித்ததும் தாமரை முட்டவிட்டு வளரத்தான் வேண்டும் என்பதெல்லாம் இறைவனின் விருப்புறுதி. அதுபோல ஜடத்திலிருந்து ஜீவியம் வெளிப்பட வேண்டும் என்பது பரமாத்மாவின் ஆணை. இவையெல்லாம் நடந்து தீர். 14வது பத்தியில் உள்ள கருத்துக்கள், தற்காலத்தில் சத்திய ஜீவியம் படிப்படியாக வளர்ந்து வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சத்திய ஜீவியம் மனத்தை பிரிவினையிலிருந்து விடுவிக்கும் என்று அறிந்து கொண்டோம். சத்திய ஜீவியம் வாழ்வை மரணத்திலிருந்து விடுவிக்கும் என்பதையும் தெரிந்து கொண்டோம். அவையெல்லாம் முடியுமானால் சத்திய ஜீவியம் ஜடத்தையும் அஞ்ஞானம் செயலின்மை பிரிவினை ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கும் என்று இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீ அரவிந்தோ கூறுகிறார். இவற்றை சாதித்த மனிதனால் இறைமயமான மனம், இறைமயமான வாழ்வு, இறைமயமான உடல் ஆகியவற்றை பெற முடியும். இப்போது சத்திய ஜீவனே படிப்படியாக வளர்ந்து வெளிப்பட்டு வருகிறது என்பதை நாம் அனைவரும் ஏற்று கொண்டோம். அப்படித்தான் நம்பி வாழ்ந்து வருகிறோம். ஒருமையை கொண்ட சத்திய ஜீவன் மனத்தில் பிரிவினையை விளக்கும். அழிவற்ற சத்திய ஜீவன் வாழ்வில் மரணத்தை அழிக்கும். வாழ்விற்கும் மனத்திற்கும் உதவும் சத்திய ஜீவன் ஜடத்திற்கும் உதவ முடியும். சத்திய ஜீவனால் ஜடத்தில் இருக்கும் மூன்று குறைகளையும் விளக்க முடியும். ஜடம், வாழ்வு, மனம் ஆகிய மூன்றிற்கும் சத்திய ஜீவன் உதவ முடியும் என்பதால் மனிதனால் இறைமயமான உடல், இறைமயமான வாழ்வு, இறைமயமான மனம் ஆகியவற்றை பெற முடியும் என்பது புரிகிறது என்று மீண்டும் ஸ்ரீ அரவிந்தோ அழுத்தி கூறுகிறார். 15வது பத்தியில் உள்ள கருத்துக்கள். ஜடத்தை பற்றிய நம் பார்வையே பிரச்சனையாக உள்ளது. உணர்விற்கும் பொருளுக்கும் உள்ள உறவை பற்றிய நம் பார்வை சரியில்லை. இறைவனே அகமாகவும் புறமாகவும் இருக்கிறான். ஜடத்தால் உயர்ந்த சட்டத்தை ஏற்க முடியும், பொருளின் பிற நிலைகளை ஏற்க முடியும், நம்மால் பார்வையை மாற்றிக்கொள்ள முடியும், நம்மால் திருவுருமாற்றத்தை அடைய முடியும். பார்வை மாறினால் ஜடமும் வாழ்வும் மாறுமா? படையப்பா என்ற திரைப்படத்தில் ஒரு காட்சி. கதாநாயகனின் சித்தப்பா கதாநாயகனை ஏமாற்றி சொத்துக்களை அபகரித்துக் கொள்கிறார். கதாநாயகனுக்கு எஞ்சியது அவன் சுய சம்பாத்தியத்தில் வாங்கிய பாறைகளால் ஆன ஒரு சிறு துண்டு நிலம்தான். பெரிய அளவில் வாழ்ந்த குடும்பம் இந்த சிறிய நிலத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யும் என்று எல்லோரும் வருந்து போது, அந்த நிலத்திற்கு பின்னால் உண்மையான உழைப்பும் நேர்மையான பணமும் இருக்கிறது, அது ஒருபோதும் கைவிடாது என்ற புதிய பார்வையை கதாநாயகன் ஏற்கிறான். அவன் பார்வை மாறிய பின் எதிரியான தன் சித்தப்பாவின் மூலமே அந்த நிலத்தின் அடியில் கிரானைட் கற்கள் இருப்பதை அறிகிறான். இழந்த சொத்துக்களைப் போல பல மடங்கு அதிகமாக சம்பாதிக்கிறான். பார்வை மாறியதால் பாழும் பாறை நிலம் வளமான புதையல் சுரங்கமாக மாறியது. ஜடத்தை பற்றியும் ஜடத்தின் சிக்கலை பற்றியும் விளக்கிய ஸ்ரீ அரவிந்தோ பொருளின் பல்வேறு நிலைகளை பற்றி அடுத்த அத்தியாயத்தில் விளக்கப் போகிறார். ஸ்தூல உடலுக்கு கிராஸ் பாடிக்கு பின்னால் உள்ள சூட்சும உடலை பற்றி, ஃபைனர் பாடிஸ் பற்றி கூறப் போகிறார். அந்த அத்தியாயத்தை நாம் அடுத்த மாதம் எடுத்துக்கொள்ளும் முன் இடைப்பட்ட ஒரு மாத காலத்தில் நாம் செய்யும் எல்லா செயல்களிலும் அறியாமை, செயலின்மை, பிரிவினை ஆகியவற்றை விளக்க முயற்சி செய்வோம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வணக்கம்.
சந்திரசேகர்
சொல்லுங்க சார்.
கடைசியா சொன்னீங்க இல்லையா, பார்வை மாறினா விஷயம் மாறும்னு. இருந்தாலும் என்னால சில விஷயங்களை ஏத்துக்கவே முடியல. இப்ப பாவர்ட்டி இருக்கு, டிசீஸ் இருக்கு. நீங்க பாவர்ட்டிய நீங்க எப்படிதான் பார்த்தாலும் அது வேண்டாத விஷயம்தான். வியாதின்றது எப்படி பார்த்தாலும் வேண்டாத விஷயம்தான். பாவர்ட்டியும் டிசீஸும் நீங்க எப்படி பார்வையை மாத்தி அதுல அது ஒரு டிசைரபிள் திங்கா நீங்க எப்படி பார்க்க முடியும்? இப்ப பகவானே சொல்றாரு, இந்தியாவுடைய ஏழ்மை போய் சுபிக்ஷம் வரணும். இப்பதான் வந்து இந்த சுப்ராமென்டல், இப்பதான் இந்தியா ஜெகத்குரு ஆகிறதுக்கான அந்த வாய்ப்பு பலிக்கும். அவரே பாவர்ட்டி வேண்டாத விஷயமா தானே சொல்றாரு. வியாதி எத்தனை நீங்க எப்படி ஏத்துப்பீங்க? நீ எந்த வகையாவும் பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு அல்சர் பேஷண்ட் இருக்காங்கன்னா அந்த அல்சரை குணப்படுத்துறதுதான் பார்ப்பாங்களே ஒழிய பேஷண்ட்டும் சரி அந்த பேஷண்ட்டுடைய ஃபேமிலி சேர்ந்தவங்க யாருக்குமே அந்த அல்சரை வேற எப்படியும் பாசிட்டிவா பாக்கிறதுக்கு வழியே கிடையாது இல்லையா?
ஆமா,
ஆனா நீங்க பார்வையை மாத்தின விஷயம் வேற மாதிரி தெரியுன்றீங்க. அதனால அதான் எனக்கு புரியல, பாவர்ட்டியும் டிசிசியும் நீங்க எப்படி தான் எப்படி புதுசா பாசிட்டிவ் கோணத்துல பாப்பீங்க?
இல்லம்மா, நான் வேற ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிறேன் சார். வறுமை பத்தி சொல்றீங்க, வறுமை ஏன் வருது? நமக்கு தேவைகளுக்கு உரிய அளவுல நமக்கு சம்பாத்தியம் இல்லைன்னு சொல்லி வரும்போது வறுமை நிலைன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம்.
சரி,
இப்போ இதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு? நம்ம அறியாமையில் இருக்கோம்னு அப்போ தெரிஞ்சு போயிடுது. வறுமையில எல்லாருமே, இந்தியா உலகத்துல இருக்க 800 கோடி பேருமே வறுமையில இருந்தாங்கன்னா வறுமைங்கிறது அழிக்க முடியாதுன்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா வறுமையில இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்கு என்ன பார்த்தோம்? வறுமையில இருக்கிறவன் தேவையான அளவு சம்பாதிக்கல. ஏன் சம்பாதிக்கல? அதுக்குரிய முயற்சியை அவன் எடுக்கலன்னு ஆயிடுது. வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போறவங்களுக்கு பிக்சட் இன்கம் தான் வரும்னு நமக்கு தெரியுது. மதர் சர்வீஸ் வைட்ல இருந்து என்ன சொல்றாங்க, எல்லாரும் வேலையை விடுங்க, ஆண்டர்பிரினர் ஆங்க, அமெரிக்கா மாதிரி ஆகலாம், வளமாயிடலாம் சொல்லி சொல்றோம். பார்வை மாறணும். ஆனா எத்தனை பேரு இந்த பார்வையை மாத்திக்க தயாரா இருக்காங்க? எத்தனை பேரு இருக்கிற பிடிய விட்டுட்டு ரிஸ்க் எடுப்பாங்க? அப்ப யாருக்குமே பார்வையை மாத்த தயாரா இல்ல. பார்வையை மாத்த தயாரா இல்லாம, உழைப்பு தர தயாரா இல்லாம, ரிஸ்க் எடுக்க விரும்பாம, நான் மனசை மட்டும் மாத்திக்கிறேன் ஆனா செயல்பட மாட்டேன்னு சொன்னா எப்படி செல்வம் வரும், எப்படி வருமானம் உயரும்? நான் அந்த மாதிரி தான் பாக்குறேன். இப்ப வறுமை வந்து ஒழிக்க முடியும் சொன்னா, இப்ப இருக்கும் இங்க இருக்க இந்த ஒரு 400 பேர் இந்த லைஃப் டிவைன் கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம பார்வை மாறினால் சுபிக்ஷம் வரும்னு சொல்றோம். எத்தனை பேர்னால இதை ஏற்க முடியும் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு டிவோட்டிஸ் பத்தி நல்லா தெரியும். அப்ப நம்ம பார்வை ஓரளவுக்கு தான் நம்ம மாத்த தயாரா இருக்கோம். இது மனிதனுடைய பிரச்சனை. ஸ்ரீ அரவிந்தர் ஒரு தத்துவம் உண்மைதான், ஆனா நம்ம ஏற்க மறுக்கிறது தான் பிரச்சனை. நீங்களே எத்தனையோ பேருக்கு நல்லது சொல்றீங்க, எத்தனையோ பேர்கிட்ட வியாபாரம் பண்ணுன்னு சொல்றீங்க. உங்க அனுபவத்துல எத்தனை பேர் நீங்க சொன்னது மாதிரி வேலையை விட்டுட்டு சுயமா தொழில் பண்ணிருக்காங்க? அப்படியே சுயமா தொழில் பண்ணாலும் எத்தனை பேர் அன்னையுடைய முறைகளை பின்பற்றி இருக்காங்க? கொஞ்சம் முன்னேற்றம் வந்ததுமே நான் யாருந்தேன்னு கேக்குறாங்க எல்லாரும்.
நீங்க பார்வையை மாத்தினா பாவர்ட்டிய வேறு விதமா பார்க்கலாம்னு சொல்றீங்களா?
ஆமா, ஒரு உதாரணம் கூட இருக்கு சார். இப்போ பேட்டா பத்தி ஒரு கதை இருக்கு. அவங்க ரெண்டு பேரை ஆப்பிரிக்காக்கு அனுப்பி வச்சாங்களாம். அங்கேயே அப்போ செருப்பு ஷூங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், மற்றவங்களுக்காக நான் சொல்றேன்.
ரைட் ரைட்டு சொன்னீங்க.
ஒருத்தருக்கு அங்க இருந்தவங்க எல்லாம் யாருக்குமே செருப்பு இல்லைங்கிறத ஒருத்தர் பார்த்து என்ன நினைச்சாரு, இங்க யாருமே செருப்பு போடல அதனால இங்க மார்க்கெட்டே இல்லைன்னு சொன்னாரு. இன்னொருத்தர் வேற பார்வை எடுத்துக்கிட்டாரு, யாருமே செருப்பு போடல அதனால மொத்த மார்க்கெட்டும் நமக்கு தான் சொன்னாரு. அது பாசிட்டிவ் அவுட்லுக் நினைக்கிறேன், அதுதான் பாசிட்டிவ் பார்வை நினைக்கிறேன். அந்த மாதிரி எடுத்தா, அந்த பார்வை எடுத்தா மட்டுமே பலன் வந்துடாது. அதுக்கான உழைப்பு வேணும் இல்லையா? ஒன்னு உடலால உழைப்பு தரணும், அல்லது உணர்வாலையோ அறிவாலையோ ஆன்மாவாலேயோ ஏதாவது உழைப்பு தரணும். நான் அந்த மாதிரி உழைப்பு வேணும் தான் நினைக்கிறேன். உழைப்புங்கிறது பல நிலைகளில் இருக்கிறதுனால மாறிய பார்வையோடு உழைப்பும் தரணும்னு நினைக்கிறேன்.
நான் சந்திரசேகர், நான் அந்த பார்வையை மாத்தின விஷயம் வேற மாதிரி தெரியுன்றதை நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு யங்ஸ்டருடைய வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தார். அந்த யங்ஸ்டர் வந்து சேர்ல உக்காந்தா ஒரு மணி நேரம் சேரை விட்டு எழுந்திருக்காம அப்படியே ஹாயா
உக்காந்துருப்பான்.
இத கொஞ்சம் 4-5 நாள் கவனிச்சாரு அந்த கெஸ்ட். கவனிச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட, உங்க பையன் ரொம்ப லேசியா இருக்கிற மாதிரி தெரியுது, சேர்ல உக்காந்தா ஒரு மணி நேரமா அசையாம அப்படியே உக்காந்துருக்கான். இந்த வயசு யங்ஸ்டருக்கு உண்டான ஒரு டைனமிசம், ஒரு துடிப்பு ஒன்றையும் காணும். ரொம்ப தமசிக்கா இருக்கானே, நீங்க ஏன்னா ஸ்டெப் எடுக்கலாமே, இதெல்லாம் இது அன்டிசைரபிள் அப்படின்னாரு. அந்த பையனுடைய தகப்பனார் சொன்னாரு, சார் நீங்க உங்க பார்வையை கொஞ்சம் மாத்தி பார்க்கணும், உடம்புல பீஸ் இருக்கு. அந்த பீஸ் இருக்கிறதால அவன் வந்து சேர்ல உட்காந்தா அப்படியே அசையாம உட்காந்துருக்கான். வாட் யூ கால் தமஸ் இட்ஸ் நாட் ரியலி தமஸ், இட்ஸ் பீஸ், இட்ஸ் எ வெரி வேல்யூபிள் அசட். அதை போய் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, பார்வையை மாத்துங்க, அவனுடைய பீஸ் தெரியும், அவனுக்கு தமஸ்
தெரியாதுன்னு.
தமஸ்ன்னு நினைச்ச வரைக்கும் அது அன்டிசரபிளா இருக்கு, அதை பீஸ்ன்னு மாத்தி பார்த்தவொடனே உடனே ரொம்ப டிசரபிளா மாறிடுது. அந்த மாதிரி பார்வையை மாத்த முடியுமான்னு கேக்குறேன், பாவர்ட்டி விஷயத்துல இல்ல டிசீஸ் விஷயத்துல. ஒரே விஷயம்தான், ஒரே விஷயம்தான், அது தமசுன்னு பார்த்த உடனே அது சரியில்லைன்னாரு, அது பீஸ்ன்னு பாருங்கன்னாரு, பீஸ்ன்னு பார்த்த உடனே அது ஏதோ டிசரபிளா மாறிடுச்சு. அந்த மாதிரி அதே பாவர்ட்டி தான், பட் நம்ம வேற ஆங்கிள் பார்த்தா அது வந்து டிசரபிளா மாறுமான்றது தான்.
யோசிச்சு பாக்குறேன் சார், யோசிச்சு பார்த்து இதுக்கான பதில் ஏதாவது எனக்கு மனசுல தட்டுப்படுதுன்னா
என்ன பண்ண போறேன் எனக்கு 50 ரூபாய் போதும்னு சொல்லி திருப்பி கொடுத்துருவேன். இது ஃபேமிலியில மத்தவங்களுக்கு யாருக்கு ஒண்ணு புரியல, என்னடா இது 50 ரூபாய்க்கு பதில் 500 ரூபாய் கொடுத்தா அவ்வளவு ஆசைய வாங்கிக்குவாங்க, இது என்னடா 500 ரூபாய் என்ன பண்ண போறேன், எனக்கு செலவு இல்ல, நான் 490 ரூபாய் திருப்பி கொடுக்குறான் இவன், இது இன்னமும் விஷயமே சரியில்லைன்னா. பட் இன்னொரு ஆங்கிள் பார்த்தா எனக்கு தேவைகளே இல்லை, தேவைகளே இல்லை என்னும்பொழுது எனக்கு அந்த 490 ரூபாய் எனக்கு அனாவசியமா இருந்தது, நான் திருப்பி
கொடுத்தேன்.
ஒரு அறிவில்லாத செயலா தெரிஞ்சது, அவனுக்கு தேவையே இல்லை, அவனு மத்த யங்ஸ்டர்ஸ் மாதிரி ஷாப்பிங் போகும் இந்த வயசுல இல்லை, அதனால 490 ரூபாய் திருப்பி கொடுக்குறான். திஸ் இஸ் எ ஹைலி டிசைரபிள் கண்டிஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஃப்ரம் டிசையர்ஸ் அண்ட் ஷாப்பிங் கிரேஸ் அப்படின்னு பார்த்தா அது அதுவே கொஞ்சம் டிசரபிளா தெரியுது இல்லையா. ஏன்டா அறிவு இல்லாம அப்பா 500 ரூபாய் கொடுக்கும்போது 490 ரூபாய் திருப்பி கொடுக்குறேன், நீ வச்சுக்க வேண்டியதானே, இந்த செலவு இருக்கு அந்த செலவு இருக்குன்னு எனக்கு சொல்லுவாங்க. அந்த செலவுலாம் உங்களுக்கு தான் அவசியம், எனக்கு அது ஒரு செலவா தெரியல. பாரு, நீ ஒரு 10 ஷர்ட் வச்சிருக்க, உடனே போய் ஒரு ஷர்ட் பேண்ட் உடனே வாங்கியிருக்கலாம், செருப்பு கொஞ்சம் பழசா இருக்கு, உடனே போய் செருப்பை மாத்திருக்கலாம், கொஞ்சம் காஸ்ட்லி பேனாலாம் வாங்கியிருக்கலாம், அவர் கொடுக்கும்போது வேணாங்கிறிய, இது என்ன இது சுத்த அறிவில்லாத வேலையா இருக்குன்னு
சொல்லுவாங்க.
ஒரு ஆங்கிள் அறிவில்லாத வேலையா தெரியுது, இன்னொரு ஆங்கிள் அவனுக்கு ஆசையே இல்லையே, அது பிளஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு பாக்கலாம் இல்லையா.
பாக்கலாம்,
அப்படிதான் சொல்ல வரேன். அந்த மாதிரி பாவர்ட்டிய வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பார்த்தா தட் டிஸ்டர்ப் இஸ் எ பிளஸ்டர் கண்டிஷன் காட்சி அளிக்குமான்றது தான்.
நீங்க இப்போ போன வாரம் ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க சார் ஃபோரம்ல, தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ல இருந்து ஒரு தாட் கூட போட்டிருந்தீங்களே, மண்ணில் விளையாடுற குழந்தைய பார்க்க ஒரு பக்கம் அம்மாவுக்கு வேதனையா இருக்கும், அது சீரபிந்தா எப்பயுமே அந்த மாதிரி தானே சொல்றாரு, கான்ட்ராடிக்டரியா ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அது எப்படி அவரை ரெக்கன்சல் பண்றதுங்கிறதா அவருடைய அணுகுமுறையா இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்க சொல்றதுக்கும் நிச்சயமா ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கத்தான் செய்யும். யோசிக்கிறேன் சார், யோசிச்சு அதில் என்ன எனக்கு தோண்டி தட்டுப்பட்டதுன்னா நான் ஃபாரம்ல நான் உங்களுக்கு போடுறேன்.
கொஸ்டின் உங்களுக்கு வேலிடா படுதா?
வேலிடா சார், நீங்க கேட்குற கேள்வி எல்லாமே தாட் ப்ரொவோக்கிங்காக தான் இருக்கும், பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும், இருந்தாலும் நீங்க கேட்கறதெல்லாம் விவரமான கேள்விகள் தான்.
தாட்சன் அபாரிசத்துல பகவான் ஒண்ணு சொல்லியிருக்காரு, எனக்கு சுத்தமா புரியல, வந்து மூட நம்பிக்கை உள்ளவன் பூமியை சூரியன் சுத்துதுன்றான், சயின்டிஸ்ட் வந்து இல்ல சூரியனை பூமி தான் சுத்துதுன்றான். ஆனா இது ரெண்டுமே உண்மை இல்ல. உண்மையில பூமியும் சூரியனை சுத்தல, சூரியனும் பூமி சுத்தல. தேர் இஸ் ஒன்லி சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ், தேர் இஸ் ஒன்லி சேஞ்ச் இன் த ரிலேஷன்ஷிப். சூரியனும் பூமியை சுத்தல, பூமியும் சூரியனை சுத்தல, ரெண்டும் இருக்கிற இடத்துல தான் இருக்குன்றாரு. இது ஒரு ஒரு மூணாவது பார்வையை சொல்றாரு. அந்த பார்வை என்னன்னு புரிய மாட்டேங்குது
சார். அந்த பார்வை எப்ப புரியும்னா, நம்ம ஸ்ரீ அரவிந்தவா மாறினதும் புரியும் நினைக்கிறேன் சார்.
அப்படிங்களா?
அந்த நிலையில இருந்து அவர் சொல்றாரு. நம்ம இப்ப அவர் நிலையை நம்ம வரல, அவர் அவருடைய நிலையை அடைந்த பிறகு அவர் என்ன அனுபவமோ அதை எழுதுறாரு. நான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் சங்கரர் புத்தர் பத்திலாம் பல கருத்துக்கள் சொல்றாரு. அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய அவதார புருஷர்கள், ஆன்மீக பெரியவங்க. ஆனா அவரை பத்தி, அவங்கள பத்தி அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லணும்னா, முதல்ல அவங்க என்ன கருத்துக்கள் சொன்னாங்கன்னு நான் எனக்கு விளங்கணும். நான் முதல்ல சங்கராராவும் புத்தரா நிலையை அடைஞ்ச பிறந்தான், அதுக்கப்புறம் அதை கடந்து போன ஸ்ரீ அரவிந்தர் என்ன அவங்களை குறை சொல்றாருங்கிறத ஏத்துக்க முடியும். அது வரைக்கும் நான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்றத அவர் மேல இருக்க பக்தியினாலையும், அவர் மேல இருக்க நம்பிக்கையினாலையும், கர்மயோகி சொல்லி தந்ததுனாலையும் அப்படியே கேள்வி கேட்காம அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இது பியூர் நம்பிக்கை ஏற்படுறது.
விபச்சாரி கால நான் விழறேன், கிரிமினல் கால நான் விழறேன், அவங்க எல்லாம் பெரிய புண்ணிய ஆத்மாக்கள்ன்றாரு. இது எப்படி நீங்க பார்வையை மாத்தி விபச்சாரி கால விழுவீங்க? முடியுமா மனுஷனால?
நான் உங்களுக்கு அப்புறம் தனிப்பட்ட முறையில ஒரு கதையை சொல்றேன் சார். அப்புறம் சொல்லுங்க உங்க கருத்து.
சரிங்க சார். சரி, ரிப்ளை பண்ணது ரொம்ப தேங்க்ஸ்.
தேங்க்ஸ் சார்.
மிஸ்டர் சந்திரசேகர் அவர்களும் மிஸ்டர் கேரி சார் அவர்களும் மிகவும் சிறப்பாக இந்த சொற்பொழிவை நிகழ்த்தினார்கள். அன்பர்கள், ஸ்ரீ அசோகன் சார் கேள்விக்கு சந்திரசேகரும் கேரி சார் அவர்களும் பதிலளித்த விதம் எல்லோருக்கும் என்ஜாயபிளாக இருந்தது. அனைத்து அன்பர்களுக்கும், கேரி சார், சந்திரசேகர் இவருக்கும் நன்றி கூறி, வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். வணக்கம்.